ஓம் சாந்தி. 14/10/2014 காலை முரளி பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, புத்தியை தூய்மையாக ஆக்க வேண்டுமென்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிக்கொண்டே போகும். கேள்வி: தற்சமயம் மனிதர்கள் தங்களது நேரம் மற்றும் பணத்தை எவ்வாறு வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? பதில்: யாராவது சரீரம் விழும்பொழுது அவருக்கு பின்னால் எவ்வளவு பைசாவை செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள்? ஷரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களது நேரம் மற்றும் பணத்தை வீண் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா? பிறகு தந்தை என்றாலும் சரி, தாதா அதாவது பிரம்மா என்று கூறினாலும் சரி, தாதா கூட ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகிறார் என்பார். உண்மையில் சத்யுகம் முதற்கொண்டு திரேதா கடைசி வரை என்ன ஆகியது என்பதே முக்கியமான விஷயமாகும். மற்றபடி துவாபர யுகத்தில் யார் யார் வந்தார்கள், என்ன நடந்தது, அது பற்றிய சரித்திரம் பூகோளமோ நிறைய உள்ளது. சத்யுகம் திரேதா பற்றிய எந்த ஒரு சரித்திரமோ பூகோளமோ இல்லை. மற்ற எல்லோருடைய சரித்திரம் பூகோளமும் உள்ளது. மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எடுத்து சென்று விட்டார்கள். இது எல்லையில்லாத அறிவீனமாகும். நீங்கள் கூட எல்லையில்லாத அறிவீனத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலரோ இப்பொழுது கூட ஒன்றும் புரியாமல் உள்ளார்கள். நிறைய புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. தந்தை அபுவின் மகிமை பற்றி புரிய வைத்துள்ளார். இது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். உங்களுடைய நினைவார்த்தமான தில்வாலா கோவில் எப்போது அமைக்கப்பட்டது? 1250 வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார்கள். பின் மீதம் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தன? 3750 வருடங்கள் இருந்தன. எனவே அவர்கள் கூட இப்பொழுதைய நினைவார்த்தம் மற்றும் வைகுண்டத்தின் நினைவார்த்தம் அமைத்துள்ளார்கள். கோவில்களை கட்டுவதில் கூட போட்டி இருக்கிறதல்லவா? ஒருவரை விட மற்றவர் நல்லதாக கட்டுவார்கள். இப்பொழுதோ கட்டுவதற்கு பைசாதான் எங்கே உள்ளது? பைசாவோ நிறைய இருந்தது. அதனால்தான் சோமநாத்தின் கோவில் எவ்வளவு பெரியதாக அமைத்திருந்தார்கள். இப்பொழுதோ அமைக்க முடியாது. ஆக்ரா போன்ற இடங்களில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அவை எல்லாமே வீணாகும். மனிதர்களோ இருளில் உள்ளார்கள் அல்லவா? அவர்கள் அமைத்து முடிப்பதற்குள் விநாசம் கூட வந்துவிடும். இந்த விஷயங்களை யாரும் அறியாமல் உள்ளார்கள். இடிக்கிறார்கள் மற்றும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பைசா இலவசமாக வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே வீணாகிக் கொண்டே இருக்கிறது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நேரம், பணம் மற்றும் சக்தி எல்லாமே வீண். யாராவது இறந்தால் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறார்கள்? நாம் எதுவுமே செய்வதில்லை. ஆத்மாவோ சென்று விட்டது. மற்றது தோலினால் என்ன பயன்? பாம்பு தோலை உரித்து விடுகிறது. அதற்கு ஏதாவது மதிப்புள்ளதா என்ன? எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் கோவிலுக்கு மதிப்பு உள்ளது. ஜட சித்திரத்திற்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள்? ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்று எதுவும் தெரியாது. இதற்கு பூத பூஜை என்று கூறப்படுகிறது. பஞ்ச தத்துவங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். உதாரணமாக இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். நல்லது, 150 வருடங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது. ஷரீரத்தை விட்டுவிட்டார்கள். அவ்வளவுதான். ஷரீரமும் எதற்கும் பயனற்றதாக ஆகிவிட்டது. அதற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆத்மா போய்விட்டது. ஷரீரத்தை சண்டாளன் கையில் கொடுத்து விட்டார்கள். அதை அங்கு இருக்கும் பழக்க வழக்கப்படி எரித்து விடுவார்கள். அப்படியின்றி பெயர் புகழடைய செய்வதற்காக அதனுடைய மண்ணை எடுத்து தூவுவார்கள் என்பதல்ல. எங்கோ எவ்வளவு செய்கிறார்கள்? பிராமணர்களுக்கு உணவு அளிக்கிறார்கள், இது செய்கிறார்கள். அங்கு இது எதுவும் இருக்காது. தோலோ எதற்கும் உதவாததாக ஆகிவிடும். தோலை எரித்து விடுகிறார்கள். மற்றபடி படங்கள் உள்ளது, அது கூட மிக சரியான படங்கள் கிடைக்க முடியாது. இந்த ஆதிதேவனின் கல்லினுடைய விக்கிரகம் மிகச் சரியானதாக உள்ளதா என்ன? பூஜை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அப்பொழுதனுடைய கல்லினுடையது ஆகும். உண்மையில் என்ன இருந்ததோ அது எரிந்து முடிந்து விட்டதல்லவா? பிறகு பக்தி மார்க்கத்தில் இவை வெளிப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் பற்றி கூட சிந்தனையோ எழுகிறதல்லவா? அபுவின் மகிமையை நல்ல முறையில் நிரூபிக்க வேண்டும். நீங்களும் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். இங்குதான் தந்தை முழு உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனவே இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தமாகும். இப்பொழுது இந்த அளவு பாவனை இல்லை, ஒரு சிவனிடம் மட்டும் பாவனை உள்ளது. எங்கு சென்றாலும் சிவனின் கோவில் அவசியம் இருக்கும். அமர்நாத்தில் கூட சிவனுடையதுதான் உள்ளது. சங்கரன் பார்வதிக்கு கதை கூறினார் என்கிறார்கள். அங்கோ கதையின் விஷயமே கிடையாது. மனிதர்களுக்கு எதுவுமே புரிவதில்லை. இப்போது உங்களுக்கு அறிவு வந்துள்ளது. இதற்கு முன்பு தெரிந்திருந்ததா என்ன? இப்போது பாபா அபுவை எவ்வளவு மகிமை செய்கிறார்! எல்லா தீர்த்தங்களிலும் இது மகான் தீர்த்தமாகும். பாபா நிறையவே புரிய வைக்கிறார். ஆனால் நெருங்கிய குழந்தைகளின் புத்தியில் பதிந்தால்தானே? இப்பொழுதோ தேகாபிமானம் நிறைய உள்ளது. ஞானமோ மிகவுமே நிறைய வேண்டும், மிகவுமே தூய்மை வர வேண்டி உள்ளது. இப்பொழுதோ ஒருவருக்கு யோகத்தில், அதாவது பாபா நினைவில் இணைவது மிகவும் கடினமாக உள்ளது. யோகத்துடன் கூட பின் ஞானமும் வேண்டும். அப்படியின்றி யோகத்தில் மட்டுமே இருப்பது என்பதல்ல. யோகத்தில் ஞானம் அவசியம் வேண்டும். டெல்லியில் ஞான விஞ்ஞான பவன் என்ற பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துள்ளார்களா என்ன? ஞானம் விஞ்ஞானம் ஒரு நொடியினுடையதாகும். சாந்திதாமம் சுகதாமம். ஆனால் மனிதர்களிடம் சிறிதளவும் புத்தி இல்லை. பொருளை புரிந்துள்ளார்களா என்ன? சின்மயானந்தா ஆகிய எவ்வளவு பெரிய பெரிய சன்னியாசிகள் உள்ளார்கள், கதை கூறுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு ஏராளமான சீடர்கள் உள்ளார்கள். எல்லோரையும் விட ஜெகத்தின் குருவோ ஒரே ஒரு தந்தையாவார். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு பெரியவராக இருப்பார். ஒரு பெண் ஒரு பொழுதும் இரண்டாவது கணவனை ஏற்க மாட்டாள். அதே போல குருவும் இன்னொருவரை ஏற்கக்கூடாது. ஒரு குரு செய்திகள் அவர்தான் சத்குரு அளிக்க வேண்டும் என்றால் பின் மற்ற குருக்கள் எதற்காக? சத்குருவோ ஒரே ஒரு எல்லை இல்லாத தந்தையாவார். அனைவருக்கும் சத்குரு அளிப்பவராவார். ஆனால் இந்த விஷயங்கள் நிறைய பேர் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை. இது ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எனவே வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஒரு சிலரோ சிறிதளவு கூட புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். நாடகத்தில் பாகமே அவ்வாறு உள்ளது. ஆசிரியராலோ புரிந்து கொள்ள முடியும். எந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறாரோ அவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். இதுவோ வெள்ளத்திற்கு தெரியும், அந்த வெள்ளம் இருக்கும் கோணிப்பாய்க்கு தெரியும். வெள்ளம் என்று ஷிவ் பாபாவிற்கு கூறப்படுகிறது. அவர் அனைவருடைய நிலைகள் பற்றி அறிந்துள்ளார். யார் எவ்வாறு படிக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவருடைய படிப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவு பாபாவின் சேவையில் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள்! அப்படியின்றி இந்த பிரம்மா வீடு வாசலை விட்டார் எனவே லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார் என்பதல்ல. உழைக்கிறாரல்லவா? இந்த ஞானம் மிகவும் உயர்ந்ததாகும். யாராவது தந்தையின் கட்டளையை மீறுபவராக ஆகிறார்கள் என்றால் ஒரே அடியாக கல்லாகிவிடுகிறார்கள். இது இந்திர சபையாகும் என்பதை பாபா புரிய வைத்திருந்தார். ஷிவ் பாபா ஞான மழையை பொழிகிறார். அவருடைய கட்டளை மீறினார்கள் என்றால் கல்புத்தியாகிவிட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. எனவே பாபா எல்லோருக்கும் எழுதிக்கொண்டே இருக்கிறார். யாரையுமே மிகவும் கவனத்துடன் கூட அழைத்து வாருங்கள். அப்படியின்றி விஹாரி தூய்மையற்றவர் இங்கு வந்து அமருவது கூடாது. இல்லை என்றால் பின் அழைத்து வரும் பிராமணி மீது தோஷம் ஏற்பட்டுவிடும். இது போன்ற யாரையும் அழைத்து வரக்கூடாது. மிக பெரிய பொறுப்பு உள்ளது. மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவார். உங்களுக்கு உலக ராஜ்யாங்கத்தை அளிக்கிறார். எனவே அவர் மீது எவ்வளவு மதிப்பு கொள்ள வேண்டும்? நிறைய பேருக்கு நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருகிறார்கள். தந்தையின் நினைவு இருப்பதில்லை. உள்ளுக்குள்ளேயே மூச்சு திணறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அசுர உலகம் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது தெய்வீக உலகம் உருவாகிறது. நமது லட்சியம் இதுவாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். என்னவெல்லாம் படங்கள் உள்ளனவோ அவர்கள் அனைவர் பற்றிய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளவு உழைப்பு செய்யப்படுகிறது. இவர் கொஞ்சம் நல்ல புத்திசாலி ஆவார். இவரோ ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை என்று நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடும். குழந்தைகளாகிய உங்களிலும் யார் எந்த அளவு ஞானம் எடுத்துள்ளீர்களோ அதற்கேற்பதான் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கீதையின் பகவான் பற்றியதே முக்கியமான விஷயமாகும். சூரிய வம்ச தேவி தேவதையினுடையது இது ஒரே ஒரு சாஸ்திரமாகும். தனித்தனியானது கிடையாது. பிராமணர்களினுடையது தனித்தனியானது கிடையாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த ஞான மார்க்கத்தில் கூட போக போக ஒருவேளை விஹாரத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஞானம் வழிந்து போய்விடும். மிகவும் நல்ல நல்லவர்கள் போய் விஹாரியானார்கள், பின் கல்புத்தியினராகிவிட்டார்கள். இதில் மிகவும் அறிவு வேண்டும். தந்தை புரிய வைப்பதை மீண்டும் அசை போட வேண்டும். இங்கோ உங்களுக்கு மிகவுமே சுலபம். எந்த ஒரு சிக்கலான வேலையும் குழப்பமும் கிடையாது. தனிமை அமைந்துள்ளது. தந்தையோ பிறகும் குழந்தைகளை முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பாபாவும் புருஷார்த்தியாவார். புருஷார்த்தம் செய்விப்பவரோ தந்தையாவார். இதில் சிந்தனை கடலை அதாவது ஞான மனனத்தை செய்ய வேண்டியுள்ளது. இங்கோ தந்தை குழந்தைகளுடன் கூட அமர்ந்துள்ளார். யார் முழுமையாக விரல் அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குதான் சர்வீசபிள் என்று கூறுவார்கள். மற்றபடி மூச்சு திணறுபவர்களோ தீமை ஏற்படுத்துகிறார்கள். இன்னுமே டிஸ்டர்பிஸ் செய்கிறார்கள். தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். மகாராஜா மகாராணி ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாசர் தாசிகள் கூட வேண்டும் என்பதையோ அறிந்துள்ளீர்கள். அவர்களும் இங்கு இருப்பவர்களே தான் வருவார்கள். எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும். இந்த சரீரத்தை கூட குஷியுடன் விட வேண்டும். துக்கத்தின் விஷயமல்ல. புருஷார்த்தத்திற்காக நேரமோ கிடைத்துள்ளது. ஞானம் ஒரு நொடினுடையதாகும். ஷிவ் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் உள்ளது. சிறிதளவு ஞானம் கேட்டார்கள், ஷிவ் பாபாவை நினைவு செய்தார்கள் என்றாலும் கூட வர முடியும். பிரஜைகளோ நிறைய உருவாக வேண்டியுள்ளது. நமது ராஜதானி சூரிய வம்சத்தினுடையது மற்றும் சந்திர வம்சத்தினுடையது. இங்கு ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. தந்தையினுடையவர் ஆன பிறகு நிந்தை செய்கிறார்கள் என்றால் மிகுந்த சுமை ஏறுகிறது. ஒரே அடியாக பாதாளத்தில் சென்று விடுகிறார்கள். யார் வந்து தங்களை பூஜிக்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு பூஜிக்கத்தக்கவர் என்று கூறிக்கொள்ள முடியும் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நன்மை செய்பவரோ ஒரே ஒரு தந்தையாவார். மனிதர்களும் அமைதியின் பொருள் கூட புரியாமல் உள்ளார்கள். ஹடயோகத்தினால் பிராணாயாமம் ஆகியவை செய்வது அதையே சாந்தி என்று நினைக்கிறார்கள். அதில் மிகுந்த உழைப்பு ஏற்படுகிறது. ஒரு சிலருடைய மூளை கெட்டு போய்விடுகிறது. பிராப்தி எதுவும் கிடையாது. அது குறுகிய கால சாந்தியாகும். எப்படி சுகத்தை குறுகிய காலத்தினுடையதாக காக்கை எச்சலுக்கு சமம் என்று கூறுகிறார்கள், அதே போல அந்த சாந்தி கூட காக்கை எச்சலுக்கு சமமாகும். அது இருப்பதே குறுகிய காலத்திற்கானதாக. தந்தையோ 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டையும் அளிக்கிறார். ஒரு சிலரும் சாந்தி தாமத்தில் கடைசி வரையும் இருக்கக்கூடும். யாருக்கு பாகம் இருக்கிறதோ அவர்கள் இந்த அளவு சுகத்தை பார்க்க முடியுமா என்ன? அங்கு கூட வரிசைக்கிரமமான பதவிகளோ இருக்குமல்லவா? தாசர் தாசிகள் இருப்பார்கள் என்றாலும் கூட உள்ளுக்குள் நுழைய முடியுமா என்ன? கிருஷ்ணரை கூட பார்க்க முடியாது. எல்லோருக்கும் தனித்தனியான அரண்மனைகள் இருக்கும் அல்லவா? பார்ப்பதற்கு ஏதோ ஒரு நேரம் இருக்கக்கூடும். எப்படி பாருங்கள், போப் வருகிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்காக எத்தனை பேர் செல்கிறார்கள்? இதுபோல நிறைய பேர் வெளிப்படுவார்கள். அவர்களுடைய மிகுந்த தாக்கம் ஏற்படும். லட்சக்கணக்கான மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக செல்வார்கள். இங்கு ஷிவ் பாபாவின் தரிசனம் எப்படியாகும்? இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தீர்த்தமாகும் என்பது இப்பொழுது உலகிற்கு எப்படி தெரிய வரும்? தில்வாலா போல ஒருவேளை அக்கம் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் அதையும் போய் பார்க்க வேண்டும், எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று. அவர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர்கள் பின் உங்களுக்கு ஞானம் அளிக்க முற்படுவார்கள். இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஆலோசனை அளிக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு படிப்பிப்பவர் யார் என்பதையோ அறியாமல் உள்ளார்கள். ஒவ்வொருவருக்காக புரிய வைப்பதில் உழைப்பு பிடிக்கிறது. அது பற்றி கதைகள் கூட உள்ளன. புலி வருகிறது, புலி வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார். நீங்களும் உலக அழிவு வந்துவிட்டது போலவே கூறுகிறீர்கள். பின் அவர்கள் நம்புவதில்லை. இன்னும 40,000 வருடங்கள் உள்ளன. உலக அழிவு எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவசியம் அழிவு வரப்போகிறது. எல்லோரையும் அழைத்து செல்வார். அங்கு எந்த ஒரு குப்பையும் இருக்காது. இங்கிருக்கும் பசு மற்றும் அங்கிருக்கும் பசுவில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்! கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தாரா என்ன? அவரிடமோ பால் ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருக்கக்கூடும். இந்த குப்பை குளம் எல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடும். வீட்டிற்கு முன்னால் குப்பை இருக்குமா என்ன? அங்கோ அளவற்ற சுகம் இருக்கும். அதற்காக முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் சென்டரிலிருந்து வருகிறார்கள். பாபா பார்த்து எவ்வளவு குஷியடைகிறார். வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப மலர்கள் வெளிப்படுகிறார்கள். யார் தன்னையும் மலர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மலராவார்கள். டில்லியில் கூட குழந்தைகள் இரவு பகலாக எவ்வளவு சேவை செய்கிறார்கள். ஞானம் கூட எவ்வளவு உயர்ந்ததாகும். இதற்கு முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டி வருகிறது! பாபாவிடமோ எல்லா செய்திகளும் வருகிறது. ஒரு சிலருடையதை கூறுகிறார், ஒரு சிலருடையதை கூறுவதில்லை. ஏனெனில் துரோகிகள் கூட நிறைய பேர் ஆகிறார்கள். மிகவுமே முதல் தரமாக இருந்தவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தவர்கள் கூட துரோகிகளாகிவிடுகிறார்கள். மூன்றாவது தரமான, அதாவது தேர்ட் கிளாஸ் துரோகிகள் கூட உள்ளார்கள். சிறிது ஞானம் கிடைத்ததோ இல்லையோ நாங்கள் ஷிவ் பாபாவிற்கு பாபா ஆகிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். யார் ஞானம் அளிக்கிறார் என்ற நினைப்பே இல்லை. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. உலக அரசாட்சி அளிக்கக்கூடிய தந்தை மீது மிக மிக மதிப்பு வைக்க வேண்டும். தந்தையின் சேவையில் தனது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் கொள்ள வேண்டும். 2. தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். ஒருபொழுதும் தடையாக ஆகக்கூடாது, டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது, அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம் யோகம் செய்யும் மற்றும் செய்விக்கும் தகுதியுடன் கூடவே பிரயோகி ஆத்மா ஆகுங்கள். குழந்தைகள் யோகம் செய்வதில் மற்றும் செய்விப்பதில் திறமைசாலிகளாக உள்ளார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். எனவே எப்படி யோகம் செய்வது மற்றும் செய்விப்பதில் தகுதியுடையவராக இருக்கிறீர்களோ அதேபோல பிரயோகம் செய்வதில் தகுதியுடையவராக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். இப்பொழுது பிரயோகி வாழ்க்கையின் அவசியம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் முதலான தனது சமஸ்கார பரிவர்த்தனையில் எந்த அளவு பிரயோகியாகி உள்ளீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். ஏனெனில் மிக சிறந்த சமஸ்காரமே மிக சிறந்த உலகத்தின் படைப்பிற்கான அஸ்திவாரமாகும். அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் இயல்பாகவே வலுவானதாக அமைந்திருக்கும். ஸ்லோகன்: அனுபவமுடைய ஆத்மாக்கள் ஒருபொழுதும் வாயுமண்டலம் அல்லது சகவாசத்தின் நிறத்தில் அதாவது பாதிப்பில் வர முடியாது. ஓம் சாந்தி.